நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இயற்கை வள ஆராய்ச்சியாளர் திரு வி அருண் அவர்கள் இன்று உலக பெருங்கடல் தினத்தை முன்னிட்டு பெருங்கடலின் வளங்களும் பாதுகாப்பும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் உலக பெருங்கடல் தினத்தை ஆண்டுதோறும் June 8 கடைபிடிக்க வேண்டும் என்று 1992 பிரேசிலில் நடைபெற்ற மாநாட்டில் கனடாவால் முதன்முறையாக வலியுறுத்தப்பட்டது. அதன் பிறகு பல நாடுகளில் இந்த தினம் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் அனுசரிக்கப்பட்டு வந்திருந்தாலும் 2008 ஐநா சபையால் இந்த தினம் முறையாக அங்கீகரிக்கப்பட்டது. அந்த வகையில் உலக பெருங்கடல் தினம் இன்று வியாழக்கிழமை உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பூமியில் மனிதர்கள் வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் கடலுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்றே சொல்லலாம். கடலில் இருந்து ஆவியாகும் நீரே மேகமாக உருவாகி மழை பொழிவதாக நாம் படித்திருக்கின்றோம். மேலும் துண்டாக்கப்பட்டு கிடக்கும் கண்டங்களை ஒன்றிணைப்பதிலும் இந்த கடல்களின் பங்கு மகத்தானது என்றே சொல்லலாம். இந்த கடல்வழி பயணத்திலே பல்வேறு வாணிபம் நடைபெற்று வந்திருக்கிறது. அதோடு ஒவ்வொரு ஆண்டும் பல மில்லியன் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் இடமாகவும் கடல் இருக்கிறது. இங்கிருந்து கிடைக்கும் கடல் உயிர்கள்தான் பலரின் அன்றாட உணவாகவும் கூட இருக்கிறது. மேலும் அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் செயல்படுவர்களின் வாழ்வாதாரமாகவும் மாறி நிற்கிறது இந்த கடல். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கடல் சில மனித நடவடிக்கையின் காரணமாக குப்பை கிடங்காகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. மருத்துவ கழிவுகள், எண்ணெய் கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவை கடலில் கொட்டப்படுவதாக பல தகவல்கள் சொல்கின்றன. பலரின் வாழ்வாதாரமாகவும் பல உயிர்களின் வாழ்விடமாகவும் இருக்கும் கடலை பாதுகாப்பதற்காகவும் அதை கௌரவிக்கும் விதமாகவும் தான் இன்று June 8 உலக பெருங்கடல் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எனவே பெருங்கடல் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்க சென்னை இயற்கை வள ஆராய்ச்சியாளர், மாணவர், கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் திரு அருண் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம்.
உலக பெருங்கடல் தினமாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடல் என்று சொன்னாவே ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு எழுச்சியான ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். கடல் என்றால் ரசிக்காத மனிதர்கள் யாருமே இருந்திருக்க முடியாது, வர்ணிக்காத கவிஞர்களும் இல்லை. அந்த வகையில் மக்களுக்கான ஒரு ஆச்சரியத்தையும் பல்வேறு சுவாரஸ்யங்களும் நிறைந்த ஒரு தனி உலகம் என்றே சொல்லலாம். அதில் பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள், நீரில் தான் முதன்முதலாக உயிரினங்கள் தோன்றுச்சு என்று கூட ஆராய்ச்சிகள் குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் கடலின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை கடலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
இந்த வாய்ப்புக்கு நன்றி. கடல் அப்படின்னு சொன்னாலே அப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். கடல் பக்கத்துல வாழ்ற மக்களுக்கு வந்து அந்த கடலை பார்த்தா தான் ஒரு ஒரு நிம்மதியும். நம்ம கடல் ஓரத்துல நிற்கும் போது நம்ம எவ்வளவு ஒரு சின்ன ஒரு ஒரு உயிரினம், உலகம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அந்த ஏன்னா அவ்வளவு பரவி இருக்கிறதுனால. ஆனா வந்து நம்ம பாக்குறதுலாம் கரை ஓரத்துல இருந்து கடலுடைய ஒரு ஓரத்தை தான் நம்ம பாக்குறோம். ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி உலகம் வந்து ஒரு 75% கடல் தான். அண்ட் லைஃப் உருவாகினதே வந்து கடல்ல தான். எல்லா லைஃபும் கடல்ல இருந்து உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து மாற்றங்கள் அமைஞ்சு டெரஸ்ட்ரியல் லைஃப் ஆரம்பிச்சது. ஸோ எல்லாத்துக்கும் பூர்வீகம் கடல் தான். ஸோ நம்ம வந்து ஆனால் வந்து நான் சொல்றது வந்து கடல் ஓரத்துல இருந்து நம்ம கடலை அனுபவிக்கிறதும் கடலுக்குள்ள போய் அந்த அந்த கடல் உலகம் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு பயங்கரமான விஷயம். அந்த விதத்துல சயின்ஸ் வந்து இந்த கடந்த சில நூற்றாண்டுகளாக வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரொம்ப பெரிய தகவல் சொன்னோம்னா உலகத்திலேயே ஆழமான ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 11 கிலோமீட்டர் ஆழம். இப்போ நம்ம வந்து கடல் மட்டம்ங்கிறது வந்து ஒரு மட்டமா இருக்காது. கடலுக்குள்ள மலைகள் இருக்கு, பள்ளத்தாக்குகள் இருக்கு, வெவ்வேறு அமைப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு தான் வந்து மரியானா ட்ரெஞ்ச். அங்க 11 கிலோமீட்டர் ஆழம். அந்த 11 கிலோமீட்டர் அடிமட்டத்துக்கு வந்து ஒரு 2 விஞ்ஞானிகள், அப்பாவும் பையனும் ஆக்சுவலா, ஒரு மெட்டல் பால் ஒன்று செஞ்சு அது ஒரு செயின்ல போட்டு கீழே வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு, ஏன்னா வந்து அந்த 11 கிலோமீட்டர்னா அந்த ஆழத்துல வந்து எவ்வளவு அழுத்தம் இருக்கும் பாருங்க. அந்த மெட்டல் பால் வந்து சில அடிக்கு வந்து திக்னஸ் தேவைப்படுது, இல்லாடி அப்படியே அமுங்கிடும். அதுக்குள்ள வந்து அவங்க போய் கேமரா வச்சு பார்த்துட்டு அவங்க உள்ள போய் அவங்க என்னத்த பார்த்தாங்கறீங்க, அங்க வந்து உயிரினங்களை பார்த்தாங்க. அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க, 11 கிலோமீட்டர் ஆழத்துல வந்து உயிரினங்களா, அங்க சில வகையான புழுக்கள் இருந்துச்சு. அந்த புழு வந்து எந்த ஒரு உயிரினம் அங்க இருந்ததே வந்து ஒரு பயங்கர ஆச்சரியமான விஷயம் வந்து, ஏன்னா அவ்வளவு ஆழத்துல அவ்வளவு இருட்டுல அவ்வளவு குளிர்ல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்குங்கிறது வந்து ஒரு உலகத்துக்கு திடுக்கிடும் தகவலா இருந்துச்சு. சோ அது மாதிரி வந்துட்டு பல பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், கடலுக்குள்ள வந்து எவ்வளவோ நீரோட்டங்கள் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு கொஞ்சம் தெரியும். எக்ஸாம்பிள், கல்ஃப் ஸ்ட்ரீம்னு ஒன்னு இருக்கு இல்லையா. சோ கல்ஃப் ஸ்ட்ரீம் சொல்றாங்க, அமேசான் இப்போ உலகத்திலேயே பெரிய ஆறுன்னு சொன்னா அமேசான் ஆறு. ஆனா அந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் வந்து அமேசான் ஆறை விட 200 மடங்கு பெரியது. அந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் வந்து அந்த கடல்ல வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கு. சோ கடலுக்குள்ள ஒரு ஆறு, பல ஆறுகள், நான் ஒரு ஆறை பத்தி சொல்றேன். அந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் வந்து ஐரோப்பாவுடைய கூடிய என்ன சொல்றது கிளைமேட்டையே கண்ட்ரோல் பண்ணுது. கல்ஃப் ஸ்ட்ரீம் இல்லைன்னா ஐரோப்பா வந்து இன்னும் பயங்கர குளிரா இருக்கும். சோ அந்த வார்ம் விண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு போய் ஆப்பிரிக்கா பகுதியிலும் எடுத்துக்கிட்டு போய் நம்ம யூரோப் பக்கம் கொடுத்து அங்க அந்த குளிரை குறைக்கிற அந்த இது கொண்டாடுது. அது நான் மனுஷங்களுக்காக சொல்றேன். ஆனா வந்து அந்த கடலுக்குள்ள ஓடும் ஆறுகளை வைத்துக் கொண்டு எவ்வளவோ உயிரினங்கள் வந்து பயணிக்கிறாங்க. சோ வந்து அப்படியே சொல்லிட்டே போலாம். சோ வழக்கமா கடல் அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிறது வந்துட்டு பரவி இருக்கும் ஒரு நீர் பரப்புன்னு. ஆனா அந்த நீர் பரப்புக்குள்ள வந்து பல டிஃபரெண்ட் டைப் வாழ்விடங்கள் இருக்கு, வெவ்வேறு கண்டிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த சமீபத்திய விஞ்ஞானம் ரொம்பவே உதவி இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சூரிய ஒளின்னு எடுத்துக்கிட்டா சூரிய ஒளி தான் லைஃப் எல்லாத்துக்கும். கடல்லையும் வந்து வாழ ஃபைட்டோ பிளாங்டன், ஆல்கே, பலதுக்கு வந்து மெயினா சூரிய ஒளி தான் இந்த லைஃப் செயினுடைய ஸ்டார்டிங்கு. ஆனா அந்த சூரிய ஒளி அப்படிங்கறது வந்து 200 மீட்டர் வரைக்கும் தான் போகும். 200 மீட்டருக்கு மேல கடல் வந்து இருட்டாக இருக்கும். சோ வந்து 4 கிலோமீட்டர் ஆழம் இருக்கு, 5 கிலோமீட்டர் ஆழம் இருக்கு அப்படின்னு சொன்னா 200 மீட்டருக்கு மேல வெளிச்சம் கிடையாது. ஆனா அதுக்கு கீழே வரையும் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும். அவங்க எப்படி மூவ் பண்றாங்க, எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, ஆனா ரொம்ப ஆச்சரியமா சொல்லிக்கிட்டே போலாம். கடல் புல் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு பேருக்கு கடலுக்குள்ள புல் இருக்கு அப்படின்னு தெரியும் தெரியல. கடல் புல்லுங்கிறது நம்ம தரையில் இருக்க புல்லு மாதிரியே கடலுக்குள்ள புல் இருக்கு. ஆனா வந்து சில இடங்கள்ல வந்து ஒரு 12 அடி உயரம் இருக்கும், வளர முடியும். அது வந்து எங்க நல்ல வெளிச்சம் இருக்கோ அங்க மட்டும்தான் இருக்க முடியும். மேக்சிமம் டெப்த் வந்து ஒரு 100 அடிக்கு இருக்க வரைக்கும் கடல் புல் இருக்கும்னு வச்சுக்கலேன். அந்த கடல் புல் வந்து கடல்ல வாழ நிறைய உயிரினங்களுக்கு அதுதான் வந்து பிறப்பிடமா இருக்கும். அது ஒரு நர்சரி மாதிரி வச்சுக்கலாம். நிறைய மீன்கள் வந்து அந்த கடல் புல் இருக்க இடத்துல வந்து முட்டையிட்டு போகும். அந்த கடல் புல்லெல்லாம் வந்து பேரழிவு அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து முந்திலாம் வந்து இந்த சீ கிராஸ் பெட்ஸ் அப்படின்னு சொன்னா அவ்வளவு இருக்கும் உலகத்துல. அதாவது எல்லாம் தாழ்வான ஆழம் இருக்க இடத்துல எல்லாம் கடல் புல்கள் இருக்கும். அந்த கடல் புல் உலகம் கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு. கடல் புல்ல சார்ந்து வாழ்ந்த கிரீன் டர்ட்டில், அப்புறம் டுகாங் கடல் பசு போன்ற உயிரினங்கள் வந்து சுத்தமே அழிஞ்சு போச்சு. முக்காசி இடத்துல இல்ல, அந்தமான கொஞ்சம் இருக்கு, அமெரிக்கால கொஞ்சம் இருக்கு. ஆனா அந்த கடல் புல் உலகம் காணாம போயிடுச்சு. இன்னொன்னு வந்து சொன்னா கடல் பாசின்னு சொல்லுவோம், அது வந்து இன்னும் சிறப்பான விஷயம். எப்படின்னா ஒரு அது 200 அடி ஹைட் இருக்கும், வளர முடியும். அது அது நிறைய பாறைகள் இருந்த இருக்க இடத்துல இருக்கும். அந்த கடல் அந்த 200 அடி வந்து நல்ல உயரமா இருக்கும் பாருங்க. அது வந்து கடலுக்குள்ள இருக்க ஒரு ஃபாரஸ்ட். அதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட மீன்கள், பல உயிரினங்கள் வாழ்ந்து அந்த அந்த கடல் அடிச்சுட்டு போகாம அந்த சீ வீட்ஸ் வந்து ஹோல்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அந்த பாறையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கும். சோ அது பல அடுக்கு மாறி போலன்னு வச்சுக்கோங்க. அந்த வெவ்வேறு ஹைட்ஸ்ல வந்து வெவ்வேறு உயிரினங்கள் வந்து அந்த கடல் பாசியை சார்ந்து அந்த கடல் பாசி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். அதுவும் வந்து த்ரெட்ல இருக்கு. அதே மாதிரி காரல் ரீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எங்கெங்கெல்லாம், அதுவும் ரொம்ப ஆழமான இடத்துல இல்லாம தாழ்வான இடத்துல கொஞ்சம் சூரிய ஒளி வர இடத்துல பவளப்பாறைகள் இருக்கும். பவளப்பாறைகள் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு சிம்பியாசிஸ், அது ஒரு விலங்கும் ஒரு தாவரமும் சேர்ந்து உருவாக்குற ஒரு விஷயம். சோ வந்து அந்த ஸ்கெலட்டன் தான் நம்ம பாக்குறோம் வந்து அது இருக்கிறது. இந்த ஸ்கெலட்டனுக்குள்ள வந்து ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ரெண்டு பேருடைய கூட்டமைப்பு தான் அந்த காரல் ரீஃப் அப்படிங்கிறது. அதுல வந்து ஏகப்பட்ட காரல் ரீஃப் இருக்கு, சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்க உயிரினங்கள். அது ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் த ஓஷன் அப்படிம்பாங்க. ஏன்னா அவ்வளோ டைவர்சிட்டி அங்க இருக்கும். ஸோ அந்த கோரல் பாலிப்புடைய ஸ்கெலட்டன் எக்ஸோ ஸ்கெலட்டன் தான் வந்து அந்த அந்த இது கால்சியம்ல ஃபார்ம் ஆகுது. அதான் நம்ம கோரல் ரீஃப். அது வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அது மேலே அடுக்கடுக்காக கட்டிக்கிட்டே போவோம். ஆனா அங்க ஆல்கே வாழ்ந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணி ரெண்டும் சேர்ந்து வாழ்றான்னு வச்சுங்களேன். அந்த கோரல் ரீஃப் வந்து பயங்கர சென்சிட்டிவ். எதுக்குன்னு சொன்னா கடல் டெம்பரேச்சர், சீ டெம்பரேச்சரும் இன்னும் வந்து பிஹெச் ஆஃப் த ஓஷன், இது ரெண்டுமே வந்து ரொம்பவே பாதிக்கிறது, அதனால பாதிப்படையும். இப்போ வந்து நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் ஒரு வெளிய பிகஸ்ட் த்ரெட், எல்லா வாழ்விடங்களுக்கும் அதான் பிகஸ்ட் த்ரெட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து வளிமண்டலத்தில் கூடிட்டு போக வந்து நம்ம அட்மாஸ்பியருக்கும் கடலுக்கும் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டே இருக்கும், கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து கடல்ல போய் சேர்ந்து அது தண்ணியோட கலந்து கார்பானிக் ஆசிட் ஆகுது. இந்த ஹெச்சிஓ டூ வந்து H2O கூட சேர்ந்து HCO3 ஆகுது, கார்பானிக் ஆசிட். இந்த கார்பானிக் ஆசிட்னால வந்து கடல் வந்து அசிடிஃபை ஆகுது, இது ஓஷன் அசிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ pH வந்து கம்மி ஆகிட்டே போகுது. இப்போ உங்களுக்கு தெரியுமில்ல, எல்லாம் நியூட்ரலாக இருக்குன்னு சொன்னால் பிஹெச் 7, ஓகே, அசிடிஃபிகேஷன் அதிகமாகுதுன்னா 6, 5, 4 அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி கடல் வந்து அசிடிஃபை ஆகும் போது அது அசிடிஃபிகேஷன் வந்து உயிரினங்களை பாதிக்குது. ரொம்ப அடிப்படையாக சொல்லணும்னா ஃபைட்டோ பிளாங்கன் சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப சின்ன நுண்ணுயிர்கள், அதனுடைய ஸ்கெலட்டனே வந்து ஒரு கால்சியம் பேஸ் தான். அந்த கால்சியமே ப்ராசஸ் பண்ண முடியல அசிடிஃபிகேஷன் அதனால அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாகிறதுனால வந்து பாதிப்பாகுது. அது தவிர வந்து இப்போ நம்ம இண்டஸ்ட்ரிலாம் இருக்கு, நிறைய வந்து கோஸ்டல் ஏரியாவில் இண்டஸ்ட்ரி இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த என்ன பண்ணுவாங்க, கூலிங் டவர்ஸ்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸில் சூடு ரொம்ப அதிகமாகும் பாருங்க, அந்த சூடை வந்து குறைக்கிறதுக்கு வந்து கூலிங் டவர்ஸ் வச்சுருப்பாங்க. அது கடல்லேருந்து தண்ணி எடுத்து அந்த கூலாக்கி மீண்டும் அந்த கடலை விடுவாங்க. அந்த கடலை விடும்போது அந்த தண்ணியுடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக போகும். அது வந்து அங்க டெட் ஜோன்ஸ் உருவாக்கும். அந்த சூடான கடல் தண்ணி வந்து அந்த பகுதியில எந்த உயிரினமும் வாழ முடியாத மாதிரி பண்ணிடும். ஸோ அது மாதிரி நிறைய டெட் ஜோன், இதெல்லாம் வந்து நான் சொல்றது பாதிப்பு கம்மி. அடுத்து வந்து நிறைய நாடுகள்ல இந்தியா உட்பட இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணி எஃப்ளூயன்ட் ட்ரீட் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. அப்படியே கடல் பக்கத்துல இருந்தா கடல் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப சாதாரணமா பெட்ரோல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ரிலீஸ் எல்லாமே கடலுக்குள்ள போய் பயங்கர மாசுபடுத்தி. ஸோ கடல் வந்து ஒரு மனித இனத்துக்கு வந்து ஒரு வாழ்விடமா இல்லாம ஒரு டம்பிங் கிரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு வச்சுக்கணும். உலகத்துல இருக்க எல்லா குப்பையும் அங்க போய் போட்டு நம்ம பிளாஸ்டிக் குப்பையிலேருந்து கொண்டு இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் இருக்கும் எல்லாம் அங்க போய் இன்னைக்கு கடல்ல வாழ உயிரினங்கள் வந்துட்டு நம்மளுக்கு இருக்க அதே வியாதிகள், கேன்சர் போல வருது, டியூமர்ஸ் வருது, அவங்க ஸ்கின் அஃபெக்ட் ஆகுது, பல வித. அது கடல் வந்து ஒரு வாழ்விடமா இல்லாம வந்து பயங்கர ஒரு டாக்ஸிக்கான ஒரு இடமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், இவ்வளவு பெருசா இருக்கு எல்லாத்தையும் தாங்கி முடியும்னு சொல்லிட்டு, ஆனா தாங்கிக்கிறதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா வந்து நேச்சர் வந்து சரிப்படுத்த முடியும். நம்ம வந்து டம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது எப்படி சரிப்படுத்தும். ஆனா வந்து ஏகப்பட்ட அது வந்து இன்னைக்கு என்னன்னு சொன்னா அந்த ஓஷன் வந்து தான் லைஃபுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பருவமழை வருதுன்னு சொன்னா அது வந்து ஓஷன்ஸ்ல இருந்து தான் கிளம்புது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்ப சவுத் வெஸ்ட் மான்சூன் வர டைம் ரைட், ஜூன் 1st இருந்து நம்ம கேரளாவுக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் தள்ளி போட்டு நினைக்கிறேன். அதுக்கு அந்த அந்த மழை எங்கிருந்து வருது, அந்த நீர் வந்து எங்கிருந்து உருவாகுது, கடல்ல இருந்து உருவாகுது. ஸோ நம்ம அந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம லைஃப் நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் வந்து கடல். அந்த கடலை வந்து நம்ம சரியா புனிதமாக கருதாம நம்ம வந்து அது ஒரு வேஸ்ட் சைட், ஒரு டம்ப் சைட் மாதிரி கருதணும்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிறதா, நம்ம அதான் கருதி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் சுட்டி காட்டணும். ஸோ நம்ம வந்து கடல்ல வாழ உயிரினங்களுக்கு மட்டும் இல்லாம நம்மளையும் வந்து நம்மளே இது பண்ணிக்கிற மாதிரி தான், அது மாதிரி கிளை மேலே உட்காந்துக்கிட்டு அந்த கிளையே வெட்டுற மாதிரி தான் வச்சுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி வந்து நம்ம நம்ம செயல் வந்து ரொம்ப பெருமளவில் வந்து பாதிப்பை உண்டாக்குது. அதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம வந்து எப்படி வந்து ஒரு நம்ம லைஃப் உருவாக்கல, லைஃப் வந்து இயற்கையில அமைஞ்சது. அந்த மதிக்க தெரியணும்ல, நம்ம மட்டும் உயிரினம் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும்ல. அது பண்ணாம நம்ம வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறது வந்து அதுதான் மனித போக்கா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம வேற விதத்துல வாழ முடியுமா, வேற ஒரு புனிதத்தை புரிஞ்சு கொள்ள முடியுமா? இதெல்லாம் தான் இந்த மாதிரி ஒரு உலக பெருங்கடல் தினம் அப்படின்னு சொன்னா அது கொண்டாடுறோம் அப்படிங்கறத விட இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கிற நேரம். நம்ம நம்மளால வந்து உலகத்துக்கு அழிவு மட்டும்தான் நடக்குமா, இல்ல நம்ம வேற ஏதாவது செய்ய முடியுமா, நம்ம நல்ல விஷயங்களை கொண்டாட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் தினமா தான் நான் இன்னைய தினத்தை பத்தி நான் யோசிக்கிறேன்.
கண்டிப்பா கண்டிப்பா சார், ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயங்களை தான். நம்மளுடைய மனிதர்களுக்கான விழிப்புணர்வு என்பது ரொம்பவே குறைவா இருக்கு. கடல் என்பதை நாம் பாதுகாக்க வேண்டும், அதுல பல்வேறு உயிரினங்கள் வாழ்கிறது, அதை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து புயலா இருக்கட்டும் சுனாமியா இருக்கட்டும் இப்படி மற்ற இயற்கை பேரிடர்கள் என்பது கடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் ஏற்படக்கூடிய கால்நிலை மாற்றங்கள், பாதிக்கப்படக்கூடிய கடல் வளங்களா இருக்கட்டும், அதெல்லாம் ஏன் அழிகிறது, அதற்கான காரணங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
அதாவது கடல் ஓரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரியர் வந்து இயற்கையாவே எப்பவுமே இருக்கும். ஒண்ணு வந்து தாழ்வான பகுதியில வந்து கோரல் ரீஃப் இருக்கும், அது வந்து ஃப்ரிஞ்ச் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மெயின்லேண்ட்ல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல வந்து உள்ள வந்து இந்த கோரல் ரீஃப் வந்து ஒரு ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது தவிர கடல் ஓரத்துல கடற்கரையில இது இருக்கும், மேங்க்ரோவ்ஸ் இருக்கும், சிறப்பு நிலக்காடுகள். நிறைய இடத்து எல்லாத்தையுமே வந்து எனக்கு சின்ன வயசுலயே வந்து ஞாபகம் இருக்கு, மெரினால வந்து அந்த என்ன சொல்ற தாழம்பூ சொல்றோம் இல்லையா, பேண்டனஸ் சொல்லுவாங்க, தாழம்பூ மரங்களை வந்து மெரினால பாத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம கடல் தாவரங்களே வந்து தரையில ஒட்டி இருக்க தாவரங்களை தவிர நம்ம மரங்களோ எதுவுமே பாக்குறது இல்லை. சோ இந்த சதுப்பு நில காடுகளும் இந்த பவளப்பாறைகளும் வந்து ஒரு சுனாமி மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தடுக்கிற சக்தி அதுங்களுக்கு உண்டும். ஏன்னா வந்து அது ஒரு தடுப்பு மாதிரி அமைது இல்லையா. ஆனா வந்து சதுப்பு நிலக்காடுகளை வந்து இப்ப சுந்தரபன் தவிர முக்காவது இடத்துல சதுப்பு நிலக்காடுகளை அழிச்சிட்டோம், அதுல வாழ்ந்துட்டு இருக்க உயிரினங்களையும் அழிச்சிட்டோம். பவளப்பாறைகள் நம்ம சொன்ன மாதிரி வந்து காலநிலை மாற்றங்கள்னால அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இயற்கையா நம்மளுக்கு கடல் சீற்றத்துலேருந்து கிடைக்கிற பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை நம்ம அழிச்சிட்டோம். அது வந்து ஒரு பெரிய காரணம். ரெண்டாவது இந்த ஈவென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது புயல்கள், புயல் வந்து என்னைக்குமே இருந்திருக்கு, பெரிய பெரிய மழையெல்லாம் என்னைக்குமே இருந்திருக்கு, ஃப்ளட்ஸ் எல்லாம் என்னைக்குமே இருந்திருக்கு. ஆனா வந்து இப்ப வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச்னால இதனுடைய இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. முந்தி வந்து ஒரு எட்டாண்டுல வந்து ஒரு மூன்று நாலு பெரிய ஃப்ளட் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து அதே வந்து ஒரு 10 வருஷ காலத்துல நடக்குது, ஒவ்வொரு டெக்கேடுக்கும் நடக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பல இடங்கள்ல நீங்க வந்து பெருமழையோ ஒரு பெரிய ஃபிளட்டோ அந்த பேரிடர் சொல்றீங்க இல்லையா, அந்த பேரிடர் நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம கிளைமேட்ட வந்து அந்த பேலன்ஸை குலைக்க செஞ்சிட்டோம், ரொம்ப புஷ் பண்ணிட்டோம். ஸோ வந்து மழை வந்து சில இடத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு, வறட்சி சில இடங்கள்ல ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ ரொம்ப வறண்டு போனதுனால அப்படியே காடுகள் பத்திக்கு தெரியுது. இப்ப எப்பவுமே காட்டுல தீ அப்பப்ப நடக்கிறது உண்டு, ஆனா அந்த காட்டு தீவுடைய அதனுடைய இன்டென்சிட்டி வந்து பயங்கர அதிகமாயிடுச்சு. இப்போ எரிஞ்சா காடே எரியுது, மாசக்கணக்கில் எரியுது, அப்படி அதுல இருந்து வர புகை வந்து வளிமண்டலத்துல வந்து ஃபுல்லா பரவி விமானங்கள் போக முடியாம, நம்மளுக்கு சூரிய ஒளி கிடைக்காம, இந்த அளவுக்கு வந்து பெரிய அளவு நடக்குதுன்னு சொன்னா நம்ம இந்த காலநிலை இந்த கிளைமேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம அப்படியே கொலையை செஞ்சிட்டோம் அப்படிங்கறதுதான். சோ நம்ம நம்மளுடைய செய்கைகள்னால இவ்வளவு பெரிய அளவுல வந்து பாதிப்ப கொண்டதுனால நம்ம எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஸோ வருஷம் வருஷம் வந்து நம்ம இந்த சம்மர்ல பாத்தீங்கன்னா ஹாட்டஸ்ட் இயர் ஆஃப் தி செஞ்சுரி, கடந்த 130 வருஷங்கள்ல இதுதான் மிகவும் அதிகமான சூடு இருந்த வருஷமாக இருந்தது. போன வருஷம் சொன்னாங்க, இந்த வருஷம் சொல்லுவாங்க, அடுத்தவங்க சொல்லுவாங்க, நம்ம ஒவ்வொரு வருஷமும் கூட்டிக்கிட்டே போகுது. ஏன்னா வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து அதிகமாயிட்டு போக போக இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கறது வந்து வளிமண்டலத்துல வந்து நம்ம ஒரு போர்வை போல, ஸோ வர சூடை வந்து வெளியே விடாம அப்படியே தக்க வச்சுக்கிட்டு கிளைமேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுது. ஸோ இதனால வந்து எல்லா இடத்துலையும் வந்து போலார் ரீஜன்ஸ்ல வந்து இந்த ஐஸ் கேப்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் மெல்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஆர்டிக்ல பாத்தீங்கன்னா முந்தைய ஒரு பழைய நீங்க சேட்டலைட் போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும் ஐஸ்ல. இப்போ வந்து அங்க வந்து நன்னீர் இது ஏரிகள் மாதிரி இருக்கு, லேக்ஸ் மாதிரி இருக்கு, அங்க போய் வாட்டர் பேர்ட்ஸ் இருக்கு. ஆர்டிக் ஏரியா போனோம்னா அந்த ஐஸ் பிரேக்கர் கப்பல் எல்லாம் போக முடியாது முந்திலாம், இப்ப எந்த கப்பல் வேணா அங்க போலாம். அந்த அளவுக்கு வந்து ஐஸ் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்டார்டிக்லயும் அதே மாதிரிதான். சோ வந்து இந்த ஐஸ் கேப்ஸ் எல்லாம் வந்து உருக உருக கடல் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. இப்போ கடல் ஓரத்தில் இருக்க எல்லா உலகத்தில் இருக்க கடல் ஓரத்தில் எல்லா பகுதிகளுக்குமே வந்து டேஞ்சர் என்னன்னு சொன்னா கடல் மட்டும் உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ சென்னை மாதிரி ஒரு இடத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெஸ்டர்ன் கோஸ்ட், மும்பை, கோவா எல்லாமே வந்து மூழ்கும் டேஞ்சர் இருக்கு. இப்போ இந்த நூற்றாண்டுல இந்த இடங்கள்லாம் மூழ்கிடும் அப்படிங்கிற அபாயம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு அளவை வந்து நம்ம அந்த பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க, 350 பார்ட்ஸ் பர் மில்லியனுக்கு விட அதிகமா போயிருக்க கூடாது. ஆனா வந்து ஏற்கனவே 500 கிட்ட போயிருச்சு. இந்த 500 கிட்ட போகும்போதுனா இந்த பெரிய அளவு பிரச்சனைகள் எல்லாம் வரும்னு சொல்லி சயின்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இன்னைய காலகட்டத்துல கூட நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா இந்த பேரிடர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சி ஒரு கண்ட்ரோல் கொண்டாட முடியும். ஆனா அந்த கண்ட்ரோல் இல்லாத பாயிண்ட்க்கு நம்ம வந்து விரைஞ்சு கொண்டிருக்கோம். நம்ம உணரலன்னா நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச உலகம் ஏற்கனவே ரொம்ப மாறி இருக்கு. இந்த இந்த தலைமுறையில வாழ்றவங்களே வந்து இது நம்ம பிறந்த உலகமா அப்படின்னு தெரிய முடியாம போயிடும். ஆனா அந்த அளவுக்கு வந்து நம்ம செய்கைகள்னால மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இதுதான் பேரிடர்களுக்கு காரணம் வச்சுக்கோங்க.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். இந்திய மற்றும் உலகளவில் இருக்கக்கூடிய பெருங்கடல்களில் கிடைக்கக்கூடிய வளங்களானது அளப்பரியதாக இருக்கிறது. கடல் வளங்களை பாதுகாப்பதன் அவசியம் மற்றும் முக்கியத்துவம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
இன்ட்ரெஸ்டிங் சொன்னா இந்தியா வந்து ரொம்ப ஒரு புதிரான இடங்க. அது உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை இருக்கு. இருந்தாலும் வந்து இங்கதான் வந்து வனவிலங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவில இருக்கிற வனவிலங்குகள் வந்து ரொம்ப குறைஞ்சிருந்தாலும் உலகத்துல மற்ற இடங்கள்ல இருந்து எவ்வளவோ இடம் இருக்கு. இப்ப அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ பெரிய நாடு, அவ்வளோ காடுகள் இருக்க முடியும். ஆனா அங்க வன விலங்குகளை வந்து மனுஷங்களுக்கு அபாயம் கொடுக்கக்கூடியன்னு சொல்லி அழிச்சிட்டாங்க, போன்ற யூரோப்லாம் அழிச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல இன்னி வரைக்கும் புலி இருக்கு, யானைகள் இருக்கு. அந்த கான்ஃபிளிக்டோட வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த உயிரினங்கள்லாம் வாழறதுக்கு நம்ம இடம் கொடுத்து வச்சிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம கடல் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியன் ஓஷன் தான் நம்ம இல்லையா, அரபிக் சி, பே ஆஃப் பெங்கால் ரெண்டுமே கலக்கிறது பெருங்கடல் வந்து இந்தியன் ஓஷன். ஸோ வந்து அட்லாண்டிக் ஓஷன் எடுத்துக்கிட்டோம், பசிபிக் ஓஷன், பசிபிக் பெருங்கடல் எடுத்துக்கங்க. இங்கெல்லாம் வந்து மீன் வளம் சுத்தமா அழிஞ்சிருச்சு. இன்னைக்கு உலகத்துல வந்து மீன் வளம் எஞ்சி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியன் ஓஷன் மட்டும்தான். அது ஒரு ஸ்டடி படி 2050 கடல் இருக்க மீன்கள் எல்லாம் 95% முழுக்க முழுக்க போயிடும். ஓகே, அந்த இன்னும் கூட போகாம இருக்குன்னு சொன்னா அட்லாண்டிக்ல ஏற்கனவே போயிடுச்சு, பசிபிக்ல ஏற்கனவே போயிடுச்சு, இந்தியன் ஓஷன்ல மட்டும்தான் வந்து கொஞ்சமாச்சு இருக்கு. இதுக்கு காரணம் வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம நம்ம வந்து இவ்வளோ பாப்புலேஷன் ப்ரெஷர் இருந்தாலும் நமக்குள்ள ஏதோ ஒரு நம்ம கலாச்சார ரீதியா சொல்லலாம் நம்ம முழு அறிவை உண்டாக்குறது இல்லைன்னு சொல்லலாம் வச்சுங்களேன். இப்ப நம்ம பாரம்பரியமா வந்து விவசாயம் செஞ்ச முறையில, பாரம்பரியமா மீன் தொழில் செஞ்ச வழியில நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் இருந்தோம்னா இந்த மாதிரி அழிவு ஏற்படாது. இந்த வெஸ்டர்ன் மைண்ட் எப்படின்னு சொன்னா உடனே வந்து அதை ஸ்கேல் அப் பண்ணுவாங்க. இப்ப நம்ம நம்ம இதெல்லாம் நம்ம ஊர்லாம் பாருங்க, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒரு இது குப்பம் இருக்கும். அந்த குப்பத்துல சிறிய படகுகள் இருக்கும். அவங்க வந்து 10,000 வருஷமாவோ எத்தனையோ வருஷமா, 1,000,000 வருஷமா மீன் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையான மீன் தொழில் வந்து சஸ்டெயினபிள், அழிஞ்சு போகாது. ஆனா வந்து இந்த டெக்னாலஜி மூலமா வர மாற்றங்கள் இருக்கு பாருங்க, அந்த மாற்றம் வந்து ஒரே சமயத்துல அழிச்சிடும். ஒண்ணு இல்ல, நான் குறிப்பா சொல்ல நினைக்கிறேன், 10வது நூற்றாண்டுலதான் ஆழ்கடல்னு சொல்றத விட ஆழ்கடல்னா ஆழமா போறது, ஆனா உள்ள தரையை விட்டு நெடுந்தூரம் போய் மீன் பிடிக்க அந்த செயலே வந்து 10வது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அந்த டெக்னாலஜி வந்துச்சு, யூரோப்ல ஆரம்பிச்சது. 15வது நூற்றாண்டுக்குள்ளார அழிச்சிட்டாங்க, யூரோப்பை சுத்தி இருந்த ஆழ்கடல் மீன்கள் எல்லாமே அழிச்சிட்டாங்க. அப்போ வந்து அமெரிக்கா ஒன்றும் கண்டுபிடிக்கப்படல, கொலம்பஸ் போய் அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாரு. அங்க போனா அங்க இன்னும் அவ்வளவு மீன் வளம் இருக்கு. 250 வருஷம் நம்ம இந்த இயந்திர புரட்சி ஆரம்பிக்கிறதுக்குள்ளார அதையும் காலி பண்ணிட்டாங்க. ஒரு பெயிண்டிங் இருக்குங்க 15வது நூற்றாண்டு, இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூரோப் மக்கள் அங்க போறாங்க, ஒரு ஈட்டி மாதிரி எடுத்து தண்ணிக்குள்ள குத்துனா 5 மீன் கிடைக்குமா, அவ்வளவு மீன் வளம், அவ்வளவு இன்டென்சி டென்சிட்டி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. 250 வருஷத்துக்கு காலி பண்ணிட்டாங்க. வெஸ்டர்ன் உலகத்துக்கு திமிங்கலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததே 17வது நூற்றாண்டு தான். இந்த உயிரினங்கள்லாம் ஒண்ணு இருக்கு. நம்ம ஊர்ல திமிங்கலங்கள் வந்து குட்டி போடுது அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்ம ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல வந்து இருக்கிற அந்த பள்ளத்தாக்குகள்ல இன்னைக்கும் வந்து திமிங்கலங்கள் வந்து குட்டி போடுது. ஸோ நம்ம ஊர்ல வந்து ஏகப்பட்ட டால்பின் வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து இங்க வந்து எல்லாமே சிறப்பா இருக்குன்னு நான் சொல்ல வரல, ஆனா வந்து இன்னைக்கு கூட நம்ம இந்த உயிரினங்கள்லாம் உயிரினங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சிறப்பான விஷயம். நம்ம நம்ம இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி சேர்ந்து வாழ்வது அப்படிங்கறத வந்து உலகத்துக்கு காமிக்க வேண்டும். நம்மளும் நன்றாக ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்திய பெருங்கடல் வந்து அப்படி ஃபுல்லா கனெக்ட் பண்ணுது. ஜப்பான்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லா மொரிஷியஸ் ஆப்பிரிக்கா வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி விடுது. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம உலகத்துக்கு நம்ம கனெக்ஷன் வந்து இந்தியன் ஓஷன் தான். நம்ம சோழர் காலத்துல இருந்தே வந்து வணிகம் செஞ்சிருக்கோம், போயிருக்கோம், ரோமன் காயின்ஸ் இங்க இருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன் உலகத்துக்கு இந்தியா கூட கனெக்ஷன் எப்பவுமே இருந்திருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷமா இருந்திருக்குங்கிறதுக்கான ஒரு இது இல்லையா. அதே மாதிரி கொச்சின்ல இந்த பியனாலையை கொண்டாடுறாங்கல்ல ஆர்ட் ஃபெஸ்டிவல் எல்லாம், அங்க வந்து அந்த முசிரி அப்படிங்கிற அந்த துறைமுகம் கூட துறைமுகம் வந்து அரேபியா கூடையும் ரோம் கூடையும் வந்து தொடர்பு வச்சிருந்ததுன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கான நிறைய ஆராய்ச்சி பூர்வமான வரலாற்று பூர்வமான இதெல்லாம் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்மளுக்கு உலகத்து கூட கனெக்ஷன்னா இந்த இந்தியன் ஓஷன். இந்தியா வந்து ஒரு சின்ன ஓரமா இருந்தாலும் அது இந்தியன் ஓஷன் பேரு. ஏன்னா நம்ம உலகத்துக்கு நம்மளுக்கு இருந்த தொடர்பு காமிக்குது. அதுதான் நம்மளுடைய கனெக்ஷன் பெருங்கடல். அதை நம்ம தொடர்ந்து காப்பாத்தி ஒன்றாக சேர்ந்து வாழும் அந்த தன்மையை வந்து உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். உலக பெருங்கடல் தினத்தில் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன?
நம்ம வாழ்ற இந்த உலகம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான இடம், புனிதமான இடம். இதை வந்து எல்லாருமே வந்து இந்த இப்ப என்ன போல இயற்கை ஆர்வலர்களுக்கு மட்டும்தான் விஷயம் தெரியணும் கிடையாது, எல்லாருக்கும் விஷயம் தெரியணும். எல்லாருக்குமே உலகத்தை பத்தி புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் கிடைக்கும் போது எவ்வளவோ சிறப்பான விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும்போது அது மேல வந்து ஒரு ஆச்சரியமும் மரியாதையும் வந்து நம்மளுக்கு காப்பாற்றணும்னு தோணும். லவ் இருந்தாதான் வந்து காப்பாற்றவே முடியும். அதனால வந்து நம்ம நான் நினைக்கிறேன்னா ஒரு ஒரு கல்வி அளவுல குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து உலக சிறப்பான விஷயம் இந்த லைஃப் உடைய ஸ்பெஷாலிட்டி வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு தோணுது. பெரியவங்களுக்கு வந்து என்ன வயசா இருந்தா என்ன நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம், பல விதங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து வாய்ப்புகளும் பல இருக்கு. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்து நம்ம வாழ்ற உலகத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தினங்கள் வந்து அந்த 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 தூண்டி விடுத்து பாருங்க. அதனால வந்து எல்லாருமே இந்த மாதிரி தினங்களை யூஸ் பண்ணி
உலக பெருங்கடல் தினத்தில் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு, கடல் வாழ் உயிரினங்களை நம்ம எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் மற்றும் கடல் வளங்கள் பற்றியும் இந்திய உலகளாவிய பெருங்கடல் பற்றியும் பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்கிய சென்னை கடல் வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இயற்கை வள ஆராய்ச்சியாளர் திரு வி அருண் அவர்களுக்கு புதுகை பண்புகளை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
நேர்களே, இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. Thank you.